ஓம் ஸ்ரீ சத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் 750வது நம. மகேஸ்வரியே நமஹ. பெரியவளாகவும் ஈஸ்வரியாகவும் இருப்பாள். இதற்கு முன்னர் 208வது நாம மாகேஸ்வரியே நமஹ அப்படிங்கிற நாம அனுசரிச்சிருப்போம். அதிலிருந்து இது எழுத்தில் மாறுபாடு உள்ளது. இதில் குறியெழுத்தானது ம அப்படிங்கிறது வந்திருக்கு. முந்தின நாமால மா அப்படின்னு வந்திருக்கு நெடில் எழுத்து. ஆகையால் ஒரே நாமா இரண்டு முறை கூறப்படுறதா இங்கே தோஷம் எதுவும் இல்லைன்னு சொல்லப்படுது. அதனால் அம்பாள் இங்கே பெரியவளாகவும் ஈஸ்வரியாகவும் இருப்பாள் அப்படிங்கிற பொருள்பட மகேஸ்வரியே நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம மகாகாளியே நமஹ. மகதியாகவும் காளியாகவும் இருப்பாள். அதாவது இங்கு பெரியவளாகவும் காளியாகவும் இருப்பாள் அப்படின்னு உருவப்படுத்தப்படுறா. காலத்தை முடிவு செய்கிறோள் காளி. காலனான யமனுக்கு முடிவு செய்தால் மகா காளி அப்படின்னு சொல்லப்படுறா. உஜ்ஜயினி பீடத்தில் இருக்கும் சிவனுடைய மூர்த்திக்கு மகா காலர் என்ற பெயர். அவருடைய பத்னி அப்படிங்கிறதுனால மகா காளி அப்படின்னு அழைக்கப்படுறா. மகா காளி என்று சப்தசதியின் முதல் சரித்திர தேவதையாக அம்பாள் குறிக்கப்படுறாளாம். காளி என்றால் கருமை நிறம் உடையவள் என்றும் பொருள். அம்பாளை சிவப்பு நிறம் என்றே பல இடங்களில் சொல்லப்படுகிறது. அவளே உக்ரமான ரூபத்தை எடுத்து சம்ஹாரம் அப்படிங்கிற தத்துவத்தை பண்ணும்போது கருநிறமாக தோன்றுகிறாள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது ஒரு உதாரணமாக விவசாயத்தில் முன்பிருந்த பயிரை எடுத்து விட்டு களை எடுத்து நிலத்தை உழுது விதைக்கிறதையும் நம்ம பார்க்கலாம். சம்ஹாரம் என்பது அடுத்த முறை விதைக்கத்தக்க முறையில் நிலத்தை சீர்படுத்துவது போல அப்படிங்கிறத இங்கே உணரணுமா. அதனால் அம்பாள் இங்கு சம்ஹாரம் அப்படிங்கிற தத்துவத்தில் இருக்கா. கருமையான நிறம் உடையவள். உஜ்ஜயினியில் பீடத்தில் இருக்கும் சிவனுடைய மூர்த்திக்கு மகாகாலர் என்ற பெயர். அவருடைய பத்னியாகவும் விளங்குவள் அப்படின்னு அம்பாள் இங்க மகதியாகவும் காளியாகவும் இருப்பள் அப்படிங்கிற பொருள்பட மகாகாளியே நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம மகாக்ராசாயே நமஹ. பெரிய கபளமாக விழுங்குவோள். இந்த பிரபஞ்சத்தையே கபளமாக விழுங்குவோள் அப்படிங்கிற பொருள்பட சொல்லப்படுது. அம்பிகையின் பராகந்த சுரூபத்தில் 36 தத்துவங்களும் விழுங்கப்படுகின்றன. அதாவது பிரபஞ்சத்தையே தனக்குள் அடக்கியிருப்போள் அப்படிங்கிற கருத்தாக சொல்லப்படுது. அதனால் இங்கே பிரபஞ்சத்தையே கபளமாக விழுங்குவோள், பெரிய கபளமாக விழுங்குவோள் அப்படிங்கிற பொருள்பட மகாக்ராசாயே நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குறா. அடுத்த நாம மகாசனாயே நமஹ. பெரும் ஆகாரம் உள்ளவள். முந்திய நாமாவை அனுசரித்து சராசரமான பிரபஞ்சத்தை உண்பவள் என்று இந்த நாமாவை சொல்லப்படுறது. 229வது நாம மகாசனாயே நமஹ அப்படிங்கிற நாம நம்ம அனுசரிச்சிருப்போம். அங்கே 3வது எழுத்தான ச அப்படிங்கிற அந்த எழுத்தும் இங்கு உள்ள சாவும் வித்தியாசப்படுறது. அதனால் அந்த 229வது நாமால் அம்பாள் 36 தத்துவங்களுக்கு மேலே ஏறி வீட்டில் இருக்கிறதாகவும் அதற்கு மேலே ஆசனமாக அதை அவைகளெல்லாம் ஆசனமாக அம்பாள் வந்து அலங்காரமாக அதில் உட்கார்ந்து இருக்கிறதாகவும் உருவப்படுத்தப்படுறது. இங்கு அந்த 36 தத்துவங்களையும் அவ கபலமாக விழுங்குகிறாள் அப்படிங்கிற போன நாமால் பார்த்தோம். அதனால் அந்த ஆகாரத்தை உடையவள், அந்த பெரும் ஆகாரம் உள்ளவள் அப்படிங்கிற பொருள்பட மகாசனாயே நமஹ அப்படிங்கிற நாம அம்பாளுக்கு அழகாக விளங்குறது. அடுத்த நாம அபர்ணாயே நமஹ. கடன் இல்லாதவள். ருணம் என்பது கடன். இவள் பக்தர்களுக்கு கடன் பட்டிருக்கவில்லை. அவர்கள் விரும்புவதற்கும் அதிகமாகவே தருபவள் அப்படின்னு சொல்லப்படுறது. நிறுத்தத்தின்படி பர்ணம் என்றால் பதனம், விழுவது என்ற பொருள். பதனம் இல்லாதவள் என்று இந்த நாமாவின் பொருளாக சொல்லப்படுது. மகா ஷோடச நியாசத்தில் பிரபஞ்ச நாச பகுதியில் சுவாசரூபா அபர்ணா அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் இங்கே அம்பாள் ருணம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் இல்லாதவள் அப்படிங்கிற பொருள்பட அபர்ணாயே நமஹ அப்படிங்கிற நாமால் விளங்குறா. இப்படியாக இங்கே மேலே குறிப்பிடப்பட்ட நாமாக்கள்லாம் அம்பாளை பெரியவளாகவும் ஈஸ்வரியாகவும் இருப்பவளாகவும் மகதியாகவும் காளியாகவும் இருப்பவளாகவும் பெரிய கபலமாக விழுங்குவளாகவும் பெரும் ஆகாரம் உள்ளவளாகவும் கடன் இல்லாதவளாகவும் உருவப்படுத்தப்பட்டு இங்கே வசனியாத அஷ்டசித்திகளால் நாமாக்களாக அம்பாளுக்கு அருளி செய்யப்பட்டிருக்கு. இந்த நாமாக்களை மந்திரம் போல ஜபம் செய்வோம். அம்பாளுடைய அருளுக்கு பாத்திரம் நினைக்கிறேன். ராதே கிருஷ்ணா.